நாம் சிந்தனைக்காக மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை வாசித்து சிந்திக்கலாம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தன் மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பது நாம் ஜெபித்து சுமனை கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த அருமையான கத்தருடைய நாளின் காலை வேலும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் போது நிர்வலமையா எங்களுடைய இருதயத்திலே பேசும். இதுவரை நீர் எங்களுடைய இருதயத்தை உடையும். நீர் வல்லமையாய் மனந்திரும்புதலையும் சுவாசத்தையும் தாரும். தொடர்ச்சியாய் உமை பற்றி கொண்டு வாழ இன்னும் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டிய கிருபையிலே தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாய். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக இந்த மார்க் சுவிசேஷத்திலிருந்து இயேசு யார் என்பதை சிந்தித்து வருகிறோம். மார்க் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து மேசியா ரட்சகர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்ற அறிவிப்பு தான் சுவிசேஷம் என்று பார்த்தோம். இந்த சுவிசேஷம் தேவனுடையது என்பதை பார்த்தோம். இந்த சுவிசேஷம் தேவனுடையதாக இருப்பதனால இந்த சுவிசேஷம் தெய்வீக அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இந்த நற்செய்தி அல்லது இந்த சுவிசேஷம் மனிதனுடைய கட்டுக்கதை அல்ல, என்னுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் அல்ல, அல்லது என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொண்டு போன ஒரு மித்து இல்ல. இது தேவனுடையது. இந்த சுவிசேஷம் தேவனுடையதாக இருப்பதனால் இது தெய்வீக அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே வேதம் எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறதோ, வேதம் எப்படி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் விசுவாசித்து அதை கேட்டு அதை போதிக்க வேண்டியது அவசியம். இந்த சுவிசேஷத்தை மாற்றி பேசுவதோ திருத்தி பேசுவதோ தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் தேவனுடையதாக இருப்பதனால தேவன் தன்னுடைய வேதத்திலே ஏற்கனவே இந்த சுவிசேஷத்தை முன்னறிவித்திருக்கிறார் என்று பார்த்தோம். ஏற்கனவே இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலும் ஆகமத்திலும் சொல்லி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் நியமித்த மனிதன் யோவான் ஸ்நானகன். தேவன் நியமித்த இந்த மனிதன் யோவான் ஸ்நானகன் என்று பார்த்தோம். அவன் பேசுகிற இந்த சுவிசேஷமோ பாவ மன்னிப்பையும் மனந்திரும்புதலையும் பாவ அறிக்கையும் உள்ளடக்கி இருக்கிறது. சுவிசேஷ செய்தி எதை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மனந்திரும்புதல், பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பை உள்ளடக்கி இருக்கிற இந்த சுவிசேஷ செய்தி தேவனுடைய செய்தி என்று நாம் பார்த்து முடிச்சோம். அது தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நம்ம வாசி கேட்ட 9 முதல் 11 வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய பணியை செய்ய தேவனால் வல்லமையை பெற்றார் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பணியை செய்ய தேவனால் வல்லமையை பெற்றார் இயேசு கிறிஸ்து. 9 வசனத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முதல் முதலாக இந்த மார்க் சுவிசேஷத்துல முதல் முதலாக தோன்றுகிறார். 9 வசனம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து. அந்த நாட்களில் என்று சொல்லும் போது என்ன நாட்களில், இந்த நாட்கள் எதை குறிக்கிறது? வசனம் 5 பார்க்கும்போது அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவானுடைய ஊழியத்தின் மத்தியிலே, யோவான் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல, அவன் வனாந்தரத்துல மேசியாவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது, பாவ மன்னிப்பை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கும் போது, மனந்திரும்புதலை குறித்து அறிவித்திருக்கும் போது, ஜனங்களுக்கு யூதயா தேசத்தார் அனைவருக்கும் எருசலேம் நகரத்தார் யாவருக்கும் அவன் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து முதல் முதலாக அங்க முதலாவது யோர்தான் வனாந்தரத்தில் யோர்தான் நதியில் அவர் என்ன செய்கிறார், தோன்றுகிறார் என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருகிறார்? 9 வசனம் பார்த்தீங்க அப்படின்னா கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்தார். தனது 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரில் தான் இருந்தார். தான் 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊர்ல தான் வளர்றார். தன்னுடைய 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்போடு சேர்ந்து அவர் வேலை செய்யறார், அந்த ஊர்ல வாழ்றார். இந்த நாசரேத் ஊர் என்பது ஒரு கிராமம். பழைய ஏற்பாட்டுல ஒரு முறை கூட இந்த கிராமத்தை பற்றி பேசவில்லை. இந்த கிராமத்துக்கு எந்த விதமான சிறப்பம்சங்களும் இல்லை. இந்த கிராமம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடதிசையில இருக்கிறது. இது வடதிசையினுடைய எல்லையா இருக்குது. இந்த கிராமத்தை பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் மிக தரக்குறைவா இதுதான் யோசித்திருந்தான். இந்த ஜனங்கள், இந்த கிராமத்துல வாழ்ந்த ஜனங்களுடைய ஒழுக்க வாழ்க்கை சீர்கெட்டதா இருந்துச்சு.
ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில புறஜாதிகளுடைய அநேக பழக்கங்கள் இருந்தனால அவன் தன்னை தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையில மிகவும் லோ ஸ்டேஜ்ல தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில ஒழுக்க ரீதியான ஒரு பழக்கங்களை இல்லாம தேவனுக்கு விரோதமா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கிராமத்துல இங்க இயேசு கிறிஸ்து வாழ்றார். அதனாலதான் நம்ம யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துல இந்த நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படும் போது 46 வசனம், யோவான் முதலாம் அதிகாரம் 46 வசனம், அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்தூரிலிருந்து யாது ஒரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். நாசரேத்தை பத்தி ஏன் அவ்வளவு தரக்குறைவான என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் மோசமானவர்கள். அந்த அந்த ஒரு அது ஒரு சிறிய கிராமம், எந்த சிறப்பம்சமும் இல்லாத ஒரு கிராமம், எந்த நன்மையும் அங்கிருந்து நடக்காது. அங்கிருந்து நடக்கிறது எல்லாம் தீமை தான். இதுதான் எருசலேம்ல வாழ்கிற யூதர்களுடைய நிலைப்பாடு. சீர்கட்ட ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ அந்த ஊர்ல தான் யார் வாழ்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இடத்துல தான் வளர வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். தன்னுடைய 30 வருடம் வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய குடும்பத்தினரோடு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து வந்தார். தனது 30வது வயதுல இயேசு நாசரேத்தை விட்டு எல்லாருக்கும் முன்பாக தோன்றுகிறார். இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு இந்த யோர்தான் நதிக்கு வருவதற்கு, நாசரேத் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊர்லேருந்து இந்த யோர்தான் நதிக்கு வருவதற்கு 1-3 நாட்கள் ஆகியிருக்கும். அப்ப அவர் பயணப்பட்டு இங்க வர்றார். இயேசுவும் என்ன செய்யறார் என்று பாத்தீங்கன்னா, அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் நடுவே வந்து நிற்கிறார். யூதையா தேசத்தார் அனைவரும், எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் அங்க நிற்கிற அந்த இடத்துல இயேசுவும் தன்னை அங்க யோவானால் ஞானஸ்தனம் பெற வேண்டும் என்பதற்காக அங்க நிற்கிறார். இயேசுவும் அவர்களோடு இருக்கிறார். இயேசுவும் இந்த பாவிகளோடு, இயேசுவும் இந்த எருசலேம் நகரத்தாரோடு, யூதயா தேசத்தார் அனைவரோடும் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த ஞானஸ்தானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார் என்றால் அது எதை அர்த்தப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து அப்படியே வந்தோடனே டைரக்டா அப்படியே போய் தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்தானம் பெற்று அப்படியே போல, அவர்களோடு அவர் இருக்கிறார். அந்த ஜனங்களோடு, அந்த திரளான கூட்டத்தோடு இயேசுவும் அங்க தோன்றி இருக்கிறார். இயேசுவும் அவர்களோடு இருந்து அந்த யோவானுடைய செய்தியை கேட்டு அந்த ஜனங்களோடு சேர்ந்து அவரும் போய் ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் இயேசு அங்க நிற்கிறார் என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது? இயேசு அங்க நிற்கிறார் என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் உண்மையானது என்பதை அவர் அங்கீகரிக்கிறார். யோவான் ஸ்நானவனுடைய சுவிசேஷ செய்தி உண்மையானது. இவன் தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதன், தேவனால் வேதத்தில் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் என்பதை அவர் அடையாளப்படுத்தும்படியாக அவர் அங்கே நிற்கிறார். அவர் யோவான் ஸ்நானவனுடைய பிரசங்கத்தோடு மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, அங்கு இருக்கிற ஜனங்களோடும், மனந்திரும்புகிற ஜனங்களோடும், பாவத்தை அறிக்கையிடுகிற ஜனங்களோடும், தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஜனங்களோடும் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு கூடி வந்து நிற்கிற எல்லா ஜனங்களோடும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். என்ன அடையாளப்படுத்துகிறார்? இந்த பாவிகளுக்காக, இந்த மனந்திரும்புகிற பாவிகளுக்காக இந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. இந்த பாவிகளுடைய மனந்திரும்புதலுக்காக, இந்த பாவிகளுடைய ரட்சிப்புக்காக நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன். இதுதான் இந்த சத்தியம், இதுதான் இந்த சத்தியம் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அடையாளப்படுத்தி என்ன நடக்குது என்று பாத்தீங்க அப்படின்னா, 9வது வசனத்துல பார்க்கிறோம், யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் பாவிகளோடும் அந்த செய்தியோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு திரளான கூட்டத்துக்கு நடுவே நின்று அவர் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இந்த இடத்துல ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்கிறோம். இயேசு எப்படி ஞானஸ்தானம் பெற்றார், மற்றும் இயேசு ஏன் ஞானஸ்தானம் பெற்றார் என்ற ஒரு கேள்வி. இயேசு எப்படி ஞானஸ்தானம் பெற்றார், இது முக்கியமான கேள்வி. இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, 9வது வசனத்துல ஞானஸ்தானம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பாப்டிசம் என்று, மூல பாஷையில பாப்டிசோ என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூழ்குதல். மூழ்குதல் என்றால் ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனையோ நீருக்காக கொண்டு போதல். அது ஊற்றுதலுக்கு சமம் கிடையாது, தெளித்தலுக்கு சமம் கிடையாது. மூழ்குதல் என்று பார்க்கும்போது ஒரு நீருக்கீழாக அதை கொண்டு போதல். ஒரு பொருளை, இந்த பொருள் இருக்கு அப்படின்னா அது தண்ணீர் கீழாக கொண்டு போதல் என்பதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப சபை வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா, 1-6 நூற்றாண்டுகள்ல இந்த வார்த்தைக்கான இந்த ஞானஸ்தான முறை எந்த மாற்றமும் படாமல் வேதபூர்வமாக தான் கொண்டு வந்தார்கள். ரோமன் கத்தோலிக்க என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது நூற்றாண்டு கற்பமாக சுவிசேஷத்தை கரைப்படுத்தினான், திருச்சபையை கரைப்படுத்தினான், சுவிசேஷத்தை கரைப்படுத்தி ரட்சிப்பு என்பது மனுஷனுடைய முயற்சி என்று மாற்றினான். அவனுடைய சுயநல நோக்கத்திற்காக ஞானஸ்தான முறைமைகள் எல்லாம் மாற்றினான். 16வது நூற்றாண்டுல சீர்திருத்தம் நடந்துச்சு. இந்த சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ செய்தியை வேதபூர்வமாக திருப்பி அதை சரி செய்தார்கள். சுவிசேஷத்தில் இருந்த எல்லா விதமான போலியான காரியங்களாம் எடுத்து போட்டு அதற்கு எதிராக எதிர்த்து நின்று, இது வேதம் மட்டுமே, கிருபை மட்டுமே, விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு மட்டுமே, இந்த செய்தியை வல்லமையா பிரசங்கித்தார்கள். அதுல இந்த விதமான தவறு இல்ல. ஆனால் இந்த சீர்திருத்தவாதிகள் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தையும் ஞானஸ்தான முறைமையையும் எந்த விதமான மாற்றமும் செய்யல. ரோமன் கத்தோலிக்கம் எப்படி பாரம்பரியத்தையும் ஞானஸ்தானத்தையும் வைத்திருந்தானோ அதேபடிதான் அவர்களும் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள். ஆனா வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஞானஸ்தானம் என்பது தண்ணீருக்குள் மூழ்குதல் என்று சொல்கிறது. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், 10வது வசனத்துல பாருங்க, அவர் ஜலத்தில் இருந்து கரை ஏறிட உடனே. தண்ணி தெளிக்கணும்னா நீங்க ஜலத்துக்குள்ள இறங்கணும்ன்ற அவசியம் இல்ல. தண்ணீருக்குள்ள மூழ்கணும் அப்படின்னா தான் நீங்க ஜலத்துக்குள்ள நம்ம இறங்கணும். அதான் நம்ம யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 23வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல சாலிமூருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால் யோவானும் அங்கு ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். என்ன வேதம் தெளிவா சொல்லுது, தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினால. தெளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு 1000 பேர் தெளிச்சு விட்டுலாம், ஆனா மூழ்கி எந்திரிக்கிறோம் என்பதற்காக அங்க வேதம் தெளிவா சொல்லுது, அங்க தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினால், தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால அங்க ஞானஸ்தானம் கொடுத்து. ஏன் அப்படின்னா, வேதம் முறைமை என்ன, ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு வேதத்தினுடைய முறைமை என்ன அப்படின்னா, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுப்பதா வேதம் முறைமை. ஏன் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்காக மரித்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை அடையாளப்படுத்துகிறதுனால், அந்த அடையாளப்படுத்துகிற இந்த முறைமையை வேதத்துக்கு விரோதமாக மாற்றுவதோ, இல்ல வேதம் இதை தெளிவாக சொல்லவில்லை என்று சொல்லுவதோ பாவமாகும். வேதம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கு, ஞானஸ்தானம் என்பது எப்பொழுதும் மூழ்கி இருப்பதுதான். ஞானஸ்தான தொழிப்பு ஞானஸ்தானம் பெற்றவங்களாம் ஞானஸ்தானம் என்ற கேட்டகரிக்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா அது வேதம் சொல்லுகிற ஒரு முறைமையின்படி நடந்தது அல்ல. குழந்தைகளுக்கும் ஞானஸ்தானம் கிடையாது, வேதம் அதை சொல்லல. ஏன்னா யோவான் மார்க்ஸ் விசேஷம் 5வது அதிகாரம் சொல்லுது, மனந்திரும்பி பாவத்தை அறிக்கிடுகிறவன். குழந்தையால மனந்திரும்பி பாவத்தை அறிக்கை செய்ய முடியாது. என்னுடைய பெற்றோருடைய விசுவாசம் ஒரு மனுஷனை ரசிக்காது, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் தான் அவங்களை ரசிக்கும். உங்க என்னுடைய விசுவாசம், தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசம், என்னுடைய மனம் திரும்புதல தேவன் பார்க்கிற, என்னுடைய இருதயத்தை பார்க்கிற, என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பது அல்ல. அது வேதத்துக்கு விரோதமான ஒரு கொள்கை. ரட்சிப்பு என்பது எப்பொழுதும் மனம் திரும்புகிற மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஒரு மனிதர் கொடுக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி ஞானஸ்தானத்தை பெற்றார், தண்ணீரில் இறங்கி யோவானால் அவர் நீருக்குள் மூழ்கி அவர் மீண்டும் எடுக்கப்பட்டார், முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றார் என்று பார்ப்போம். அடுத்து ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றார், ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஜனங்கள் எல்லாரும் நம்ம 5வது வசனத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டார்கள், ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ஆனா இயேசுவை பார்க்கும் போது இயேசு பாவம் இல்லாதவர். இயேசுவுக்கு மனம் திரும்பவும் பாவ மன்னிப்பு பெறவும் பாவத்தை அறிக்கையிடவும் எந்த விதமான அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இடத்துல எந்த விதமான பாவம் இல்லை. பின்ன ஏன் அவர் இயேசு யோவான் இடத்துல வந்து எனக்கு ஞானஸ்தானம் பெற்றார், யோவானோடும் மற்ற ஜனங்களோடும் அவர் என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது, யோவானுடைய பிரசங்கத்தோடும் யோவானுடைய செய்தியோடும் இந்த ஜனங்களுடைய அந்த மனந்திரும்புதலோடும் தேவன் தன்னை இணைத்துக் கொண்டார். நம்ம யூதருடைய வாழ்க்கை பின்னணியை பார்க்கும்போது, புறஜாதியா இருக்கிற ஒரு மனிதன் யூத கோத்திரத்துக்குள்ள இணைய வேண்டும் என்றால், முதலாவது அவன் விருத்த சேதனம் பண்ணணும், அடுத்து பலி செலுத்தணும். இந்த ரெண்டு செஞ்சா மட்டும் அவனால் இந்த யூத கோத்திரத்துக்குள்ள இணைய முடியாது. அவன் ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும்தான் அவனோடு இணைந்து கொள்ள முடியும். அப்ப ஞானஸ்தானம் என்பது என்ன ஒரு விஷயத்தை இன்னொரு ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுது அப்படின்னா, இணைக்கப்படுதல் என்ற ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுது. அப்ப நம்ம ரோமர் கழுத நிருபம் 6வது அதிகாரத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா, ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஆதலால் நாம் அவருடைய மரணத்தின் சாலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஞானஸ்தானத்தினுடைய அடையாளத்தை குறித்து பேசி வருகிறார். அவருடைய முடிவில் சொல்றார், அவருடைய மரணத்தினுடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இணைக்கப்படுதலை குறித்து குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் பெற்றார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த யோவானுடைய பிரசங்கம், தேவனுடைய பிரசங்கம், இந்த யோவானுடைய செய்தி நற்செய்தி, இந்த யோவானுடைய செய்தி தெய்வீக அதிகாரத்தை கொண்டிருக்கிற செய்தி, இந்த யோவானுடைய செய்தி உண்மையான செய்தி என்ற அந்த செய்தியோடும் மனம் திரும்புகிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் அங்கீகரித்து அவர்களோடு இணைக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் மார்க்ஸ் சுவிசேஷம் 15 வசனத்துல மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் என்ன செய்தியை பிரசங்கித்தானோ அதே செய்தியை தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிரசங்கிக்கிறார். யோவானுடைய செய்தி புள்ளா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து விசுவாசி, இயேசுடைய பிரசங்கம் புள்ளா மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த ரெண்டு செய்தி இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரித்து அதோடு இணைந்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது யோவானுடைய பிரசங்கத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தன்னை இணைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே அவருடைய ஊழியத்தினுடைய முழுவதையும் சொல்றார், என்னுடைய செய்தி இந்த செய்திதான், நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று பாவத்தை அறிக்கைட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாகவா. அதான் யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் நிக்கோதேமுட்ட பேசுறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில தேவன் செயல்படணும், அவன் சுவிசேஷத்தை கேட்கணும். அப்ப அந்த சுவிசேஷம் என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது தோற்றத்துல அவர் என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது, தன்னை அந்த வேதத்தோடும் அந்த வேதத்தின்படி வாழ்கிற ஜனங்களோடும் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். முதலாவதாக அவர் நாசரேத்திலிருந்து வந்து அவர் யோர்தான் நதியில பப்ளிக்கா திரளான ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக அவர் நின்று இதுதான் என்னுடைய செய்தி, இந்த செய்தியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த செய்தியுடைய விளைவு என்ன அப்படின்னா மனம் திரும்புதலும் விசுவாசமும் என்று சொல்றார். அப்ப வேதம் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மார்க்ஸ் சுவிசேஷம் 15 வசனத்தினுடைய பின்னணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மணந்திருப்பவர்கள் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எடுத்தல், அது மனம் திரும்பி விசுவாசிகர்களுக்கு மட்டும்தான், குழந்தைகளுக்கு அல்ல, மனம் திரும்பாதவர்களுக்கு அல்ல, பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களுக்கு அல்ல. ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலதான் நம்ம ஞானஸ்தானத்திற்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறியா, உண்மையாகவே விசுவாசித்திருக்கிறியா என்பதை ஆராய்ந்து பார்க்கும். தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மறுபடியும் முழுக்கு ஞானஸ்தானம் பெறுவது அவசியமானது. ஏன்னா தெளிப்பு ஞானஸ்தானம் வேதத்துக்கு விரோதமானது. இப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெறணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, உண்மையா மனம் திரும்பியிருக்கீங்களா, தீவிரமான மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதா, என்னுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் காணப்படுதா, என்னுடைய சிந்தனையில, என்னுடைய செயல்ல, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய எல்லா விதத்திலும், என்னுடைய வாழ்வில் அனைத்தும் மாறி இருக்குதா, நான் பாவத்தை வெறுத்திருக்கிறேனா, இயேசுவை நேசிக்கிறேனா, உண்மையா இயேசுவை பற்றி கொண்டு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் இயேசுவை நேசித்து வாழ்றேனா, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிறேனா. இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக மட்டும் விசுவாசிப்பது ரட்சிப்பு அல்ல. இயேசுனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், ஓகே ஃபைன், அது ஹாஃப் ட்ரூத். முழுமையான சத்தியம் என்ன என்று பார்க்கும்போது, அந்த ஆண்டவர், அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விற்கும் ஆண்டவராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். அதுதான் அந்த முழுமையான சுவிசேஷம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னித்து உன்னுடைய இரட்சகராக இருக்கிறார் என்பது மட்டும் சுவிசேஷ செய்தி அல்ல, அதை தாண்டி இந்த பாவத்தை மன்னித்த என்னுடைய ஆண்டவராக, அந்த இரட்சகர் என்னுடைய வாழ்வின் ஆண்டவராக, என்னுடைய வாழ்க்கையில அனைத்தையும் அவர் மாற்றுகிறவராக, ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கிறார். ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் இப்படி உண்மையான மனம் திரும்புதலும் விசுவாசமும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவர் என்ற உண்மையான திடமான விசுவாசம் தான் மட்டும்தான் ஞானஸ்தானம். இல்லை என்னுடைய மனம் திரும்புதல்ல, நான் இன்னும் என்னுடைய பழைய வாழ்க்கையை போலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் நான் செய்யற பாவத்தை விரும்பி விரும்பி தான் செய்யறேன். இன்னும் என்னுடைய பாவம் என்னுடைய வாழ்க்கையில இயேசுவன் நேசிக்கல. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையும் கொடுக்காம நான் என்னுடைய சுயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ரச்சிக்கப்படும். அது ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இல்ல, திருச்சபையில் இருக்க எல்லாருக்கும் ரச்சிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமான மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையில நான் தினம் தினம் இயேசு குமாரனாகிய தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக பரிசுத்தமாகுதல் காணப்படுதா? என்னுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பாவத்தை விருத்து இயேசுவை நேசித்துக் கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பாவத்துக்கு எதிரான போராட்டத்துல தீவிரமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேனா? அப்படி இல்ல அப்படின்னா மனம் திரும்ப, அப்படி இல்லைன்னா சீரியஸா மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக. ஏன்னா தேவன் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். இந்த யூத ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் என்பது அவசியமே இல்லை. ஆனா அவன் என்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்புக்காக நான் ஞானஸ்தானம் பெறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக பொதுவாக எல்லாருக்கும் முன்பாக நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டு என்னுடைய ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை ஒத்துக்கொண்டு அவன் எல்லாருக்கும் முன்பாக ஞானஸ்தானம் பெறான். தைரியம் இருக்குதா எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய? தைரியம் உள்ளவர்களா இருக்கீங்களா? நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி பாவியாக இருந்தனா, நான் மோசமான பாவியாக இருந்தனா, என்னை தேவன் மீட்டுக் கொண்டார். என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரால் மட்டும்தான் எனக்கு மீட்பை கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற விசுவாசத்தை தைரியமா எல்லாருக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியல அப்படின்னா அது விசுவாசம். ஞானஸ்தானம் என்பது அது தைரியமாய் பொதுவாய் எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது. இயேசு கிறிஸ்து அதான் பொதுவா எல்லாரும் திரளான ஜனங்கள் கூடி இருக்கும் போது அவர் வரார், நான் இந்த செய்தியோடும் இந்த ஜனங்களோடும் என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன், இந்த செய்தியோடும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த மனம் திரும்புதல் விசுவாசம் பாவமன்னிப்போடும் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். ஏன் அப்படின்னா அவருடைய சிலுவை மரணம் அதை தான் விளைவாக கொடுக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எதை விளைவாக கொடுக்க போகிறது? விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் விளைவாக கொடுக்க போகிறது. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமே அந்த சிலுவையை மையப்படுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை மையப்படுத்தி தான் அவருடைய முழு ஊழியம் காணப்படுகிறது. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சிலுவையை மையமாக வைத்து, சிலுவையை நோக்கமாக வைத்து, ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சிலுவையோடு தன்னை இணைத்துக் கொண்டார். சுவிசேஷம் என்பது சிலுவை இல்லாம இல்லை, சிலுவை இல்லாத சுவிசேஷம் சுவிசேஷம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நீங்க பாவியா இருக்கீங்க, தேவன் தொடர்ச்சியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா? முதலாவது நாசரேத்திலிருந்து வெளியே வந்து யோவானால் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெற்று அந்த செய்தியோடும் அந்த விளைவோடும் தன்னை இணைத்துக் கொண்டு 10 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தன்மேல் இறங்குறதையும் கண்டார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படும். இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக ஊழியத்தில் இணைக்கிறார். தேவனுடைய பணியை செய்ய முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல யாரும் ஒப்பு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த நிகழ்வு வர அவர் எங்க இருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, நாசரேத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு அப்புறமாக அடுத்த 3.5 வருடங்கள் பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் மீட்டெடுக்கவும் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். தன்னை முழுவதுமாக பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் ஜனங்களை மீட்டெடுக்கவும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். எந்த தீர்க்கதரிசியும் அல்லது எந்த தேவனுடைய மனிதனும் இவ்வளவு பெரிய நோக்கத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்ததில்லை. எந்த தீர்க்கதரிசியும் எந்த தேவனுடைய மனிதனும் இவ்வளவு மிகப்பெரிய நோக்கத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்ததே இல்லை. வசனம் 10 சொல்லுது, வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தன்மேல் இறங்குவதையும் கண்டார். வானம் திறக்கப்பட்டதை தேவன் பார்க்கிறார். இது தேவனுடைய செயல், தேவனுடைய ஈடுபாடு. தேவன் நேரடியாக பரத்திலிருந்து செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அசாதாரண வல்லமையுடனும் பலனுடனும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பலனை கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் வல்லமை நிறைந்தவராய் இயேசுவின் இடத்தில் காணப்படுகிறார் என்று பார்ப்போம். மார்க் லூகா சுவிசேஷம் 4 அதிகாரத்தில், லூகா சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும்போது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அடுத்து மார்க்ஸ் விசேஷம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலையும் உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படியாக ஏவினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவினுடைய வல்லமையினுடைய நிறைதலில் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஆவினுடைய வல்லமையும் ஆவினுடைய பலனையும் பெற்று ஆவினால் நிறைந்து காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து மீது ஆவியானவர் வருவது என்பது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். மேசியாவின் மீது பரிசுத்த ஆவியானவர்களுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய பெலனும் காணப்படுவது என்பது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். எல்லாரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:2 வாசிக்கலாம். ஏசாயா 11 பழைய ஏற்பாட்டுல 817 பக்கம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அதே போல ஏசாயா 42 திருப்பிக் கொள்ளும். ஏசாயா 42:1 வசனம் பழைய பாட்டுல 847 பக்கம். ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும், இவரே என் ஆவியை இவர் மேல் அமரப்பண்ணுவேன் என்று சொல்லுவார். அடுத்து நம்ம ஏசாயா 48 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 48:16 அது 16 வசனத்தினுடைய பின் நடுப்பகுதி வாசிக்கிறேன். அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன், இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியையும் என்னை அனுப்புகிறார் என்று பார். கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி. அதே போல ஏசாயா 61 திருப்பிக்கொள்ளும். ஏசாயா 61:2 வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 867 பக்கம். ஏசாயா 61:2 வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுகொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களையும் கட்டவிழ்க்குதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தில் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்து மீது இருப்பார் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சூழல் என்ன, யார் யாரெல்லாம் இந்த இயேசுவை சுத்தி இருக்கிறா? இயேசு யோவானால் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெறார். 5 வசனத்துல பார்க்கும்போது யூதயா தேசத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் யூதர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. நம்ம லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது பரிசேயன் இருக்கிறார்கள், அடுத்து அங்க போர் சேவர்கள் இருக்கிறார்கள், ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறார், அங்க தண்ணீருக்குள்ள யோபான்ஸ் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே வானத்திலிருந்து புறாவை போல் ஆவியானவர் இறங்கி வருவதை இவ்வளவு யூதர்களும் பார்க்கிறார்கள். யூதர்களுக்கு என்ன தெரியும், யூதர்களுக்கு வேதம் தெரியும், விசேஷமா பழைய ஏற்பாடு தெரியும், அதிலும் சிறப்பாக தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நன்றாக தெரியும். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசினுடைய நிறைவேறுதல் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் மேசியா, இவர் கடவுள் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றிருக்கிறவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுவார் என்பது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அந்த நிறைவேறுதல இவ்வளவு ஜனங்கள் சாட்சியிடுறாங்க, இவ்வளவு ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்து இவர் மேசியா என்பதை தேவன், திரியேக தேவன் சாட்சி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். திரளான ஜனங்களுக்கு முன்பாக இயேசு தேவன் என்பது நிரூபிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏன் இயேசு கிறிஸ்து மீது வர, தேவனுடைய பணியை செய்ய தேவனுடைய பலனும் வல்லமையும் அவசியமாக, தேவனுடைய பணியை செய்ய தேவனுடைய வேலையை செய்ய தேவனுடைய பலனும் தேவனுடைய வல்லமையும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பணியை செய்ய பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய பலத்துடன் செய்ய வேண்டும். தேவனுடைய பணியை செய்யணும் அப்படின்னா அந்த பணியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு செய்ய வேண்டும். இங்க யாருக்கு அந்த பலன் தேவைப்படுகிறது, யார பரிசுத்த ஆவியானவர் அந்த பலனையும் அந்த வல்லமையும் கொடுக்கிறார்? கிரியகத்தில் 2 நபர், தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரன் ஏசு கிறிஸ்துவுக்கு இந்த ஊழியத்தை செய்ய, பாவிகளை மீட்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை அவிழ்த்து விடுவதற்காக தேவன் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய பலனையும் ஏசு கிறிஸ்துவுக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரம்ப ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவன் பரிசுத்த ஆவியினுடைய பலனையும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்படுகிறார். பரிசுத்த தேவன், இவர் பூர்ணமான மனிதன், பாவம் இல்லாதவர் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் பரிசுத்த ஆவியினுடைய வேலையை செய்ய, பரிசுத்த தேவனுடைய வேலையை செய்ய பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், இவர் வல்லமையாய் ஜனங்களை சுகமாக்கினார். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், இவர் வல்லமையாய் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிச்சார். யாரை போல இவர் பேசல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். இவர் ஏன் ஜனங்களை சுகமாக்கினார்? பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் இருந்தார். இவரையே செத்து போய் நாலு நாள் ஆனவனை உயிரோடு எழுப்பினார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனையும் கொண்டிருந்தார். எப்படி 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனையும் அவர் பெற்றிருந்தார். இவர் எப்படி சிலுவையில மரித்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனையும் பெற்றிருந்தார். இவர் எப்படி உயிரோடு இருந்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனையும் பெற்றிருந்தார். இவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால. எபேசியர் 19:18 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவரை உயிரோடு எழுப்பியது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருந்தார். இயேசுவே தேவனுடைய பணியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேற்றப்பட்டிருந்தால், நீங்களும் நானும் தேவனுடைய பணியை செய்வதற்கு, அது நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுத்த பணியை செய்வதற்கு எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே பூர்ண மனிதனே, பாவம் அறியாதவரே, பாவம் இல்லாதவரே, தேவனுடைய நேசகுமாரனே, தேவனுடைய பணியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால், பாவியான மனுஷன், பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிற மனிதன், பலவீனம் உள்ளவன், எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் வல்லமையும் அவசியம், எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நீங்க செய்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் தேவனுடைய பொறுப்பு தான். ஏன்னா இந்த உலகம் தேவனுடையது. நான் வேலை செய்யறேன், அது என்னுடைய வேலை இல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை. இந்த உலகத்துல நீங்க செய்வது எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்பையும் அந்த அந்த பணியையும் நான் எவ்வளவு ஜாக்கிரதையாய் தேவனுடைய ஆவினால் நிறைந்து செய்ய வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பையும் பணியையும் என்னுடைய சுயநலத்தோடும், என்னுடைய சுய பலத்தோடும், என்னுடைய சுய ஞானத்தோடும் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது நிச்சயமாக பாவமாகும். அப்படி செய்தால் அது நிச்சயமாக தோல்வியில தான் போயிடும். எல்லா விசுவாசிகளுடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவினால் நிறைந்திருப்பது அவசியம். தேவன் நமக்கு கொடுத்த பணியையும் பொறுப்பையும் சரியான முறையில செய்வதற்கு தேவனுடைய ஆவினால் நிறைந்திருப்பது அவசியம். தேவனுடைய பணியும் தேவன் கொடுத்த பொறுப்பையும் என்னுடைய சுய பலத்தினால செய்யலாம், என்னுடைய சுய ஞானத்தினால செய்யலாம். அது சரியாக தான், சரியானது போலதான் தோற்றம் அளிக்கும். ஆனா அதோடைய முடிவோ அழிவு. என்னுடைய சுய பலத்தினாலும் என்னுடைய சுய ஞானத்தினாலும் தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பையும் தேவன் எனக்கு கொடுத்த பணியும் நான் செஞ்சேன் அப்படின்னா அதனுடைய முடிவு அழிவு. தேவன் தம்முடைய வழியில பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய பலத்தோடு செய்யும் போதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய ஆவினால் நிறைந்து ஒரு பணியை செய்யும் போதுதான் அவருடைய ராஜ்யம் விருத்தியாகும். தேவனுடைய ஆவினால நிறைஞ்சு, தேவனுடைய வல்லமையினால நிறைஞ்சு காணப்படும் போதுதான் அந்த அந்த வேலையில தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படும். இப்ப வேதம் விசுவாசிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லுது. திருச்சபையில இருக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஜோம் பண்ணும் போது மட்டும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, மற்ற நேரத்தில் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை என்பது அல்ல. என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் ஒரு விசுவாசிக்கு அவசியமாக இருக்கிறார், நான் எந்த வேலை செஞ்சாலும். அதனாலதான் திருச்சபையில கவனமா கவனிக்கணும்னு சொல்றது. அதனாலதான் திருச்சபைக்கு நேரத்துக்கு வரணும்னு சொல்றது. அதனாலதான் திருச்சபையில தேவன் இருக்கிறார், தேவனுடைய சமூகத்திலேயே நான் அலட்சியமா இருந்தேன் அப்படின்னா மற்ற இடத்துல நான் எப்படி தேவனுக்கு பிரியமா வாழுவேன்? வேதம் நேரடியா போதிக்கிற ஒரு சத்தியம். ஒரு விசுவாசி என்று சொல்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படலை அப்படின்னா அவன் விசுவாசி இல்ல. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுதல் என்னது? வேதத்தினுடைய முழுமையான ஆளுகைக்கு உட்படுதல், வேதத்தால் ஆளப்படுதல். வேத என்னுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியிலும் வேதத்தால் ஆளப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் எபேசியர் 5:18 என்ன சொல்லுது? நீங்கள் ஆவினால் நிறைந்து அது மூல பாஷையில பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், அது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லுது. எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், அதுதான் அங்க கொடுக்கப்பட்ட கட்டளை. பேசுற 5:18, எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் முழுமையான வேதத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வேதம் நான் ஆள வேண்டும். அப்ப அந்த வேதத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழாக இருக்கும் போது நான் முழுமையாக வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில முழுமையாக வேதம் ஆளும் போது, முழுமையாக வேதத்திற்கு கீழ்ப்படியும் போது, வேதத்தை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துதல் அவசியம். இதுதான் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து என்று பார்க்கும்போது மியூசிக் போடும்போது குதிக்கிறது அல்ல. அதனாலதான் பேசுற 5:18 தெளிவா சொல்லுது, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் நீ ஆடக்கூடாது. நீ சங்கீதங்களாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி வேதத்தை படிச்சு வேதத்தால் நிறைந்து வேதத்தினுடைய ஆளுகைக்கு உன்னை உட்புகுத்தி வேதத்திற்கு முழுமையாக கீழ்ப்பிடிந்து வேதத்தை நடைமுறைப்படுத்தாள். இப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினவரால் நிறைந்திருந்து வல்லமையாய் வேதத்தை போதித்தார், வல்லமையாய் வேதத்துக்கு கீழ்ப்படிந்தார், வல்லமையாய் நியாயபுரமான சட்டத்திற்கெல்லாம் கீழ்ப்படிந்து வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார். பிதா தனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆளுகை செய்தது. வனாந்திரத்துக்கு கொண்டு போகும்படியாக ஏவினார். சோதனையில என்ன செஞ்சார்? சோதனையில நான் பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன், எனக்கு பிசாசை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும் என்று சுயமா அவர் பேசல, சுய ஞானத்தை அவர் இம்ப்ளை பண்ணல, அவர் வேதத்தை பயன்படுத்தினார். அதனாலதான் நம்ம எப்பயுமே அந்த ஞானஸ்தானத்துக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் சரியான முறையில அந்த சோதனையை எதுக்கு பேஸ் பண்ணிருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, அவர் ஆவினால் நிரப்பப்பட்டார். அந்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் வேதத்தை பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவினால் நிறைந்த ஒரு மனிதன் வல்லமையா காணப்படும். பரிசுத்த ஆவினால் நிறைந்த மனிதன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் காணப்படுவான். பரிசுத்த ஆவினால் நிறைந்த மனிதன் தேவனுடைய வல்லமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக செயல்படுவான். அவனுடைய செயல் இந்த உலகத்தை மாற்றும். 3.5 வருடம் தான் இயேசுடைய வாழ்க்கை. இன்னைக்கு 2024, இன்னைக்கு வரைக்கும் அந்த இயேசுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறேன். ஏன், அவர் ஆவினால் நிறைந்தவராய் இந்த உலகத்துல இந்த உலகத்தை மாற்றும் வல்லமையான செயலில் இருந்தார். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுருடைய பிரசங்கம் எவ்வளவு பேரை ரட்சித்தது. அவன் ஆவினால் நிறைந்தவனாய் பிரசங்கித்தான். அடுத்து பாத்தீங்க, அப்போஸ்தலர் 4 அத்தியாயத்துல மறுபடியும் பேதுருடைய பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மட்டும்தான் ஆவினால் நிறைந்திருந்தா? அப்போஸ்தலர் 6 அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா, திருச்சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் ஆவினால் நிறைந்திருந்துச்சு. அதனாலதான் பேதுரு சொல்றார், நீங்க போய் 7 பேரை, ஆவினால் நிறைந்த 7 பேரை தேர்வு செய்ய. அதை பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கை, பர்னபாவுடைய வாழ்க்கை, இவரெல்லாம் ஆவியில் நிறைந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் மட்டும் ஆவியில் நிறையல, இயேசு கிறிஸ்து மட்டும் ஆவியில் நிறையல, திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் அனைவரும் ஆவியில் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் ஆவியில் நிறைந்து வேதத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அவர்கள் செயல்பட்டார்கள், வல்லமையாய் செயல்பட்டார்கள், உலகத்தை மாற்றினார்கள். தேவனுடைய மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் இருக்கும்போது அந்த மனுஷனை வல்லமையாய் செயல்பட வைப்பார். செயல்படல அப்படின்னா, ஒரு விசுவாசி செயல்படல அப்படின்னா, அந்த விசுவாசியினுடைய இருதயத்துல ஆவியானவர் இல்லை. வேதம் தெளிவா போதிக்கு. என்னையாலெல்லாம் தைரியமா பேச முடியாது, என்னையாலெல்லாம் தைரியமா வேலை செய்ய முடியாது, எனக்கு இருக்கிற வேலையே நிறையா இருக்கு, இதெல்லாம் நான் தேவனுக்கான பணியை செய்ய முடியாது என்று முடியாது 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 நீங்க உங்களையே பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்படல. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் முத்திரைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த மன திரும்பலையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல வந்து முத்திரைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியான தேவன் வல்லமையானவர். அந்த வல்லமையான தேவன் எப்படி ஒரு மனுஷனை செயல்படா விடாம தடை செய்வார்? அந்த மனுஷனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் தூங்கி கொண்டிருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து மீது எந்த ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார், நான் எப்படி செயல்படுறேன், என்ன வித்தியாசம்? நான் நிஜமாவே ரசிக்கப்பட்டிருக்கேன். அடுத்து பார்க்க போறோம் மார்க்ஸ் விசேஷத்துல இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார், எப்படி பிரசங்கித்தார், எப்படி ஊழியம் செய்தார், அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு வல்லமையாய் தேவனுடைய வல்லமையை பெற்று பரிசுத்த ஆவியானவளால் நிறைந்து வேலை செய்தார். நீ திருச்சபை ஏன் மந்தமா இருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிறைப்பப்படாமல் இருப்பதுதான் காரணம். வேதத்தை வாசிக்காம இருப்பதுதான் காரணம். வேதத்தினால் ஆட்கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம். வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் காரணம். வேதத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதுதான் காரணம். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் எப்படி நிரப்பப்பட முடியும்? வேதத்தின் மூலமாக மட்டும்தான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்தை தான் எனக்கு போதிக்கிறார், வேத சத்தியத்தை தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை என்றால் நீங்களும் நானும் நம்முடைய ரட்சிப்பை கேள்வி கேட்டால் என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை ஏன் செயலற்று இருக்கு, நான் ஏன் தேவனுக்காக பணி செய்ய மாட்டேன். ஒரு விஷயம், திருச்சபி மூலமாக செயல்படுகிற எல்லா பணியும் தேவனுடைய பணி. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கொடுத்திருக்கிற எல்லா பணியும் தேவனுடைய பணி. தேவனுடைய பணிய தேவனுடைய அதிகாரத்தின் மூலமாக தேவனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுதான் செய்யப்படும். சுய ஞானம் எப்பொழுதும் அழிந்து போகும். அது திருச்சபைனாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி, திருச்சபையிலும் தேவனுடைய நாமத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனால் நிரப்பப்பட்ட ஊழியர் செய்ய வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, தேவனால் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு வேதத்தை ஆட்கொண்டு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வேதத்தை நடைமுறைப்படுத்தும் போதா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதத்திற்கு கீழ்ப்படியல வேதத்தை நடைமுறைப்படுத்தலாம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். திருச்சபை வேதத்துக்கு கீழ்ப்படியல, வேத அதிகாரத்துக்கு கீழ்ப்படியல, வேதத்தை நடைமுறைப்படுத்தலாம், தேவன் திருச்சபையை ஆசீர்வதிக்க மாட்டார். மறந்துடும்போது ஆண்டவரே, வேதத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை உட்படுத்த உதவி செய்ய, ஆண்டவரே வேதத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்ய, வேதத்தை நடைமுறைப்படுத்த உதவி செய்ய. ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வல்லமினால் நிரப்பப்பட்டு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வேதத்தை நடைமுறைப்படுத்தினார். கடைசியாக 11 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சாட்சி. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார்? அன்றியும் நீர் என்னுடைய நேசக்குமார், உம்மில் பிரியமாயிருக்கிற என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றார், பரிசுத்த ஆவியான தேவன் புறாவை போல அவர் மேல இறங்குறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொல்றார், இவர் அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். நேசகுமாரன் என்று பார்க்கும்போது இவரை மட்டும்தான் நான் அதிகமா நேசிக்கிறேன், இவரை மட்டும்தான் நான் அதிகமா நேசிக்கிறேன், இவரை மட்டும்தான் நித்தியத்திலிருந்து மிக நெருக்கமான உறவுல இருக்கிறேன், இவர் தான் என்னுடைய பிலவட், மிக நெருக்கமான அன்பின் உறவு. என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லும் போது மிக நெருக்கமான அன்பின் உறவு, இவர்தான் நான் பிரியமா இருக்கேன். இவர் செய்யற காரியம் தான் எனக்கு பிரியம், வேற எதுவும் பிரியம் கிடையாது. திரளான ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, என்ன வருதுன்னா, இவர்லதான் நான் பிரியமா இருக்கிறேன், இவரை தான் நான் நேசிக்கிறேன், நித்தியத்திலிருந்து இவர் மேலதான் நான் அன்புள்ளவராக இருக்கிறேன், இவர் செய்கிற செயல்ல தான் நான் பிரியமா இருக்கிறேன். ஒரு சத்தம் என்ன நிரூபிக்கிறது என்று பார்க்கும்போது, பிதாவானவர் இவர் நித்ரியேக தேவன்ல ஒருவர் என்பதை நிரூபிக்கிறார். இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை நிரூபிக்கிறார். என்ன சொல்றார்? இவரை நான் நேசிக்கிறேன் என்று, இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த திரியேக உறவை வெளிப்படுத்துகிறார். இவரை தான் நான் நித்தியத்திலிருந்து நேசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்காத ஒரு பிரிக்க முடியாத ஒரு நித்திய அன்பின் உறவு, ஒரு மிக நெருக்கமான உறவு. அதான் யோவான் 18:18 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவாகி ஒருவரும் காணக்கூடாத தேவனை வெளிப்படுத்தினார். அதை நம்ம திருவிருந்து செய்தல கேட்டோம், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு, இவரை மட்டும்தான் நேசிக்கிறார், வேற யாரையும் நேசிக்கல. இந்த குமாரன் கீழ்ப்பிடிதல் உள்ள ஒரு குமாரன், இந்த குமாரன் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக தானாகவே முன் வந்த குமாரன், நித்தியத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நித்தியத்திலிருந்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற ஒரு குமாரன், யார் இந்த இயேசு கிறிஸ்து? இந்த இயேசு கிறிஸ்துடைய செயலில் மட்டும்தான், இந்த இயேசு கிறிஸ்துடைய பணியில மட்டும்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆதீனத்திலிருந்து தான் நேசித்த ஒரே குமாரன், மிகவும் நேசித்த, மிகவும் நெருக்கமான உறவில் இருந்த ஒரே குமாரன். தேவன் ஒருபோதும் லோன்லியா இல்ல, தனிமையா இல்ல, திரியேக தேவன்ல பிரிக்க முடியாத அன்பு, பிரிக்க முடியாத உறவு, அது தன்னில் தானே போதுமான தேவன். அதான் நம்ம விசுவாசம், தேவன் தன்னில் தானே போதுமான தேவனாய், தன்னுடைய அன்பிலும் தன்னுடைய உறவிலும் தன்னுடைய உணர்விலும் போதுமான தேவனாக இருக்கிறார். இவர்ல பிரியமானது. அடுத்து நம்ம மார்க்ஸ் விசேஷம் 9 வசனத்தை பார்க்கும்போது, இவருக்கு செவி கொடுங்கள். பிரியமாய் இருக்கிற இந்த தேவனுக்கு செவி கொடுங்கள், இந்த தேவனுடைய செய்திக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த பிரியமாயிருந்த இந்த தேவன் என்ன செஞ்சார்? பிதாவாகிய தேவன் சிலுவையில் நொறுக்கினார். தான் நேசித்த ஒரே குமாரன், தான் மிகவும் அன்பு பாராட்டின, மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரே குமாரனை பாவிகளுக்காக, குற்றவாளிகளுக்காக, தேவனுடைய எதிரிகளுக்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவான தேவன் சிலுவையில் கொலை செய்தார், சிலுவையில் அடித்தார். இவருடைய செயல் தான் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன், ஏன் அப்படின்னா அந்த நித்திய பிதாவாகிய நித்திய கோபத்தை எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களால என்னால ஒருபோதும் பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. நித்திய குமாரனால மட்டும்தான் நித்திய பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியும். அப்போ உங்கள் மீது தேவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும். பிதாவாகிய தேவன் உங்கள் மீது எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியா நீங்களும் நானும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டு இருக்கிறோம். நித்திய தேவனுக்கு விரோதமாய் நித்திய நித்தியமாய் பாவம் செய்துட்டு இருக்கிறோம். நித்திய தேவனுடைய கோபம் எப்பொழுதுமே நித்தியமானது. அந்த நித்திய கோபத்துக்கு முன்பாக காலத்துக்கு உட்பட்ட மனிதனால் அந்த கோபத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆகவேதான் தான் நேசித்த ஒரே குமாரனை, தான் நேசித்த நித்திய குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுக்காக எனக்காக பாவிகளுக்காக அவர் சிலுவையில் அடித்தார். பிதாவாகிய தேவன் உங்கள் மீது பிரியமா இருக்கிறாரா? பிதாவாகிய தேவன் உங்கள் மீது எப்ப பிரியமா இருப்பார்னா, அவர் நேசித்த அவர் பிரியமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் பிதாவாகிய தேவன் உங்கள் மீது பிரியமாயிருப்பார். இல்லைன்னா ஒருபோதும் பிரியமா இருக்க மாட்டார். நான் நல்லது செய்யறேன், நான் இந்த சமுதாயத்தில் நிறைய சோசியல் ஒர்க் பண்றேன், நிறைய பேருக்கு உதவி செய்யறேன், நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறேன், நிறைய ஊழியத்தை தாங்குறேன், நிறைய பேருக்கு நான் நல்லவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதனாலதான் தேவன் உங்கள் மீது ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். இந்த உலகத்துல நீங்க ஒழுக்கமா வாழ்றதுனால தேவன் உங்கள் மீது பிரியப்பட மாட்டார். இந்த உலகத்துல உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் நீங்க செல்ற இடத்திலெல்லாம் நீங்க நல்லவர்கள் என்று பெயர் பெற்றாலும் தேவன் உங்கள் மீது பிரியப்பட மாட்டார். தேவன் உங்களை நேசிக்கணும், தேவன் உங்கள் மீது பிரியப்படணும் அப்படின்னா, நான் மோசமான பாவி, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்ற விசுவாசிக்கும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் உங்கள் மீது தேவன் பிரியமா இருப்பார். நான் பாவியான மனுஷங்க, நான் மோசமான பாவி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ நான் அமைதியா தான் இருக்கிறேன், இப்ப எந்த பாவமும் செய்யலனாலும் தேவன் உங்கள் மீது பிரியமா இல்லை. நான் இப்பதான் சின்ன பையனா இருக்கிறேன், இப்பதான் வாலிப பையத்துல இருக்கிறேன், நான் இப்ப இப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு நான் ரசிக்கப்படுறேன், இல்ல தேவன் உங்க மேல பிரியமா இல்ல, நீ பாவின்னு சொல்லு. ஆண்டவரே, நான் மோசமான பாவியா இருக்கிறேன், நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாவமுடைய சமூகத்துல எப்பொழுதும் உமக்கு எரிச்சலை கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், நீ தேவன் உன் மீது பிரியப்படணும் அப்படின்னா உனக்கு இயேசு கிறிஸ்து அவசியம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருபோதும் பிதாவாகிய தேவனை எந்த மனிதனும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா மனிதன் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டவன், நித்திய கோபத்தை காலத்துக்கு உட்பட்ட மனிதனால் திருப்தி செய்யவே முடியாது. அதனாலதான் உன்னுடைய சுய கிரியையும் சுய நீதி எல்லாம் வீண் என்று இயேசு சொல்கிறார். உன்னுடைய சுய நீதியை நம்பி இருக்காத, உன்னுடைய சுய கிரியை நம்பி இருக்காத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் உன்னுடைய பாவத்தை சிலுவையிலே தணித்தார். அவர் உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே உனக்கான பலியாக மரித்தார், நித்திய பலியாக மரித்தார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவர் மீதும் பிதாவாகிய தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பிரியமுள்ளவராக இருந்தா மட்டும்தான் பிதாவாகிய தேவனுடைய வீட்டுக்குள்ள போக முடியும். பிதாவாகிய தேவன் பிரியமில்லாத பிரியமில்லாத நபர் தேவனுடைய வீட்டுக்குள்ள போகவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவன் உங்கள் மீது பிரியமா இருக்கணும், நித்திய ஜீவன் என்ற பிதாவாகிய வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம். ஏன்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள், அதான் பிதாவாகிய தேவன் சாட்சி சொன்னாங்க, இவர் கடவுள், இவர் திரியேக தேவன் ஒருவர், இவரை விசுவாசி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே தன்னுடைய முழு செய்தியும் சொல்லிட்டார். என்ன விசுவாசிக்கும் போது அன்னைக்கு என்ன விசுவாசி மறந்துடும். இயேசு கிறிஸ்துனுடைய செய்தி எப்பொழுதும் ஒண்ணுதான், மறந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. பாவிகளாகி இருக்கு நீங்களும் நானும் மறந்துருமோ, தொடர்ச்சியா மறந்துருமோ? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இயேசு இல்லாம பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த முடியாது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னாலும், இயேசு இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்த முடியாது. பிதாவாகிய தேவன் உங்களை உங்கள் மீது பிரியமா இருக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படி. அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, மனம் திரும்புங்க, தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.